லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்புள்ளங்களை இன்று வந்தடையும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
பொதுக்காலம் 11 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, காட் டேலண்ட், அதாவது திறமை உள்ளது என்ற தலைப்பில் பல நாடுகளில் நடைபெறும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாம் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் அந்த நிகழ்வில் அவ்வப்போது ஒரு சிலர் தங்கள் வாழ்வு அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதை கண்டிருக்கின்றோம். பல பிரச்சனைகளை தாண்டி தங்கள் திறமையை வளர்த்துக் கொண்டது எப்படி என்று சிலர் கூறும் கதைகள் நம் உள்ளத்தை தொட்டிருக்கவும் வாய்ப்பு உண்டு. அத்தகைய ஒரு பகிர்வு June 8 கடந்த செவ்வாயன்று அமெரிக்காஸ் காட் டேலண்ட் என்ற நிகழ்வில் இடம்பெற்றது. ஜெயின் மக்ரூஸ்கி என்ற 30 வயதுள்ள இளம் பெண் அந்த நிகழ்வில் பகிர்ந்து கொண்டது. இன்று நாம் வாழும் COVID-19 சூழலையும் இந்த ஞாயிறன்று வழங்கப்பட்டுள்ள நற்செய்தியையும் புரிந்து கொள்ள உதவியாக உள்ளது.
மேடைக்கு வந்த இளம்பெண் ஜெயின் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பின் தான் இயற்றிய ஒரு பாடலை பாடப்போவதாகவும் அந்த பாடலின் தலைப்பு இட்ஸ் ஓகே, அதாவது அது நல்லதே என்றும் கூறினார். அந்த பாடலை அவர் எந்த பின்புலத்தில் உருவாக்கினார் என்று கூறிய போது அவர் வாழ்வில், குறிப்பாக அவர் உடல்நிலையில் பல விடயங்கள் சரியில்லை என்பது அரங்கத்தில் இருந்தவர்களுக்கு புரிந்தது. ஜெயின் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக புற்றுநோயுடன் போராடி வருகின்றார். தற்போது அவரது நுரையீரல், தண்டுவடம் மற்றும் கல்லீரல் ஆகியவற்றில் புற்றுநோய் இருப்பதாக கூறினார். இந்த நிகழ்வில் நடுவர்களாக இருப்பவர்களில் ஒருவர், அது நல்லதே என்ற பாடலை உருவாக்கியுள்ள உங்கள் உடல் நலம் நன்றாக இல்லையே என்று கூறிய போது ஜெயின் அவர்கள் பதில்மொழியாக, எனக்கு ஏற்பட்டுள்ள பல மோசமான விடயங்களை காட்டிலும் நான் உயர்ந்தவள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வது முக்கியம் என்று அழகான ஒரு புன்னகையோடு கூறினார்.
அதைத் தொடர்ந்து அவர் பாடியபோது அந்த பாடலின் வரிகளும் அவரது குரலும் அரங்கத்தில் இருந்த அனைவரையும் 3 நிமிடங்கள் கட்டிப்போட்டன. வாழ்வில் தொலைந்து போனது போல் தான் உணர்ந்த அனுபவங்களை கூறும் அந்த பாடலில்,
நாம் எல்லாருமே வாழ்வில் சிறிது தொலைந்து போயிருக்கின்றோம், அவ்வாறு தொலைந்து போவதும் நல்லதே
என்ற வரிகளை இளம்பெண் ஜெயின் அவர்கள் எழுதியுள்ளார். அவர் பாடி முடித்ததும் அரங்கத்தில் இருந்த அனைவரும், நடுவர்கள் 4 எழுந்து நின்று கரவொலி எழுப்பினர். அவரது திறமையை பாராட்டிய மற்றொரு நடுவர், உங்கள் குரல் மிக மிக அழகாக உள்ளது, அதைவிட நீங்கள் கடந்து வந்துள்ள வேதனைகளை இவ்வளவு லேசான மனதோடு கூறியது மிகச் சிறப்பாக இருந்தது என்று அவர் பாராட்டினார். அப்போது இளம்பெண் ஜெயின் அவர்கள் சொன்ன சொற்கள் மிக மிக ஆழமானவை.
You can't wait until life isn't hard anymore before you decide to be happy.
ஒருவர் தன் வாழ்வில் மகிழ்வாக இருக்கும் முடிவை எடுப்பதற்கு இதைவிட கொடுமைகள் வாழ்வில் ஏற்பட போவதில்லை என்ற நிலை வரும் வரை காத்திருக்க தேவையில்லை
என்று ஜெயின் அவர்கள் கூறியது நடுவர்களையும் அரங்கத்தில் இருந்தோரையும் கண்கலங்க வைத்தது. அவரது பாடலின் காரணமாக அவர் நேரடியாக இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார்.
மேடையின் பின்புறம் சென்ற இளம்பெண் ஜெயின் அவர்களை இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சந்தித்த போது,
உங்கள் குரலாலும் பாடலாலும் எங்கள் அனைவரையும் நீங்கள் மெய்மறக்க செய்தீர்கள். இந்த ஆண்டு எங்களுக்கு தேவையானது உங்கள் குரலே
என்று கூறினார். தொகுப்பாளர் அவ்வாறு சொன்னபோது ஜெயின் அவர்களின் அழகான குரலை தாண்டி அவரது பின்னணி கதையை இவ்வுலகம் இவ்வாண்டு கட்டாயம் கேட்க வேண்டும் என்று சொன்னது போல் தெரிந்தது. இந்த நிகழ்வின் இறுதியில் ஜெயின் அவர்கள் YouTube பதிவில் கூறும் மற்றொரு கூற்றும் நம் உள்ளங்களை தொடுவதாக அமைந்துள்ளது.
I have a 2% chance of survival, but 2% is not 0%. 2% is something. And
நான் வாழ்வதற்கு இரண்டு விழுக்காடு வாய்ப்பே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இது இரண்டு விழுக்காடு பூஜ்ஜியம் விழுக்காடு அல்ல. இரண்டு விழுக்காடு இன்னும் எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு வியப்புக்குரியது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று விரும்புகின்றேன்.
அன்பு இதயங்களே, புற்றுநோயுடன் போராடினாலும் தன் கனவை நிறைவேற்ற மேடை ஏறிய இளம்பெண் ஜேன் அவர்களின் உள்ள உறுதி இந்த ஆண்டு பலருக்கு தேவைப்படுகின்றது. ஜேன் அவர்களை பற்றியும் அவர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வை பற்றியும் இவ்வளவு விரிவாக கூறுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. இளம்பெண் ஜேன் அவர்களின் கதையைப் போன்று நேர்மறையான உணர்வுகளையும் நம்பிக்கையையும் தரும் கதைகளை இந்த நாட்களில் நாம் அதிகம் கேட்பது நம் உள்ளங்களுக்கு நல்லது என்பது முதல் காரணம். அடுத்து, இன்றைய நற்செய்தியில் யாருக்கும் தெரியாமல் தானாகவே வளரும் விதை மற்றும் பெரியதொரு செடியாக வளரும் மிகச்சிறிய கடுகு விதை என்ற இரு உவமைகளை கேட்கும்போது ஜெயின் போன்றவர்களை பற்றிய வாழ்க்கை விவரங்கள் விதைகளாக மாறி நமக்குள் பலன்கள் தர வேண்டும் என்பது இரண்டாவது காரணம்.
அன்பு இதயங்களே, மண்ணில் விதைக்கப்படும் ஒவ்வொரு விதையும் தான் மடிந்து புதைந்தால்தான் பல மடங்கு பயன் தரும். இந்த எண்ணத்தை வெளிப்படுத்த இயேசு மற்றொரு விதையை பற்றி கூறிய கூற்று நினைவில் தோன்றுகின்றது.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன்
என்ற இயேசுவின் கூற்றை யோவான் நற்செய்தி 12 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். தான் ஒரு விதையாக மண்ணில் புதைக்கப்பட போகின்றோம் என்ற எண்ணம் இயேசுவின் உள்ளத்தில் மேலோங்கி இருந்த வேளையில் அவர் இந்த ஓமையை கூறியுள்ளார் என்ற உண்மை இவ்வோமைக்கு இன்னும் அதிக ஆழத்தை தருகின்றது. அன்பு இதயங்களே, ஒரு விதை மரணத்தையொத்த அனுபவம் பெறும்போது பல விதைகளை வழங்குகின்றது, அல்லது பல உயிர்களுக்கு நிழல் தரும் மரமாக உயர்கின்றது. இளம்பெண் ஜேன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் யூடியூப் பதிவை 24 மணி நேரத்தில் ஏறத்தாழ 23 லட்சம் பேர் பார்த்திருந்தனர். அடுத்த 2 நாட்களில் இப்பதிவை பார்த்தோரின் எண்ணிக்கை இச்சனிக்கிழமை காலையில் 1,13,00,000 தாண்டி இன்னும் வளர்ந்த வண்ணம் உள்ளது. இத்தனை லட்சம் பேரில் புற்றுநோய், கோவிட் பெருந்தொற்று போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் ஆயிரம் ஆயிரம் பேரின் உள்ளங்களில் இல்லங்களில் ஜேன் அவர்கள் நம்பிக்கை விதைகளை விதைத்திருப்பார் என்று உறுதியாக நம்பலாம்.
எனதருமை அன்புள்ளங்களே, விதைகளிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள நமக்கு பணிவுள்ள மனம் தேவை. தானாகவே வளரும் விதை, கடுகு விதை என்ற இந்த இரு விதைகள் வழியே இயேசு சொல்லித்தரும் பாடங்களை பணிவான உள்ளத்தோடு பயில நாம் முயல்வோம். அன்பு நெஞ்சங்களே, பொதுவாகவே இயற்கை என்ற பள்ளியில் இறைவன் நமக்கு சொல்லித்தரும் பாடங்களை கவனமாக கற்றிருந்தால் இயற்கையை அழிவிலிருந்து எவ்விதம் காப்பாற்றுவது என்று கவலைப்படும் நிலைக்கு நாம் வந்திருக்க தேவையில்லை. இயற்கையை விட நாம் அறிவாளிகள் என்ற இருமாப்பில் இறைவன் படைத்த இயற்கையை சின்னாபின்னமாக்கிவிட்டு இப்போது இறந்து கொண்டிருக்கும் இயற்கையை எப்படி உயிர்ப்பிப்பது என்று கற்றுக்கொள்ள உச்சி மாநாடுகள் நடத்தி வருகின்றோம். அன்பு இதயங்களே, மனிதர்களாகிய நாம் நமது சுயநல வெறியால் இயற்கையை சீரழித்து ஏனைய உயிர்களை அளவுக்கு அதிகமாக வதைத்து வந்ததன் விளைவாக கோவிட் 19 பெருந்தொற்றையும் அதன் உறவு தொற்றுக்களையும் இந்த உலகத்தில் புகுத்திவிட்டோம். இப்போது இவற்றை நம் நடுவிலிருந்து இனி விரட்டி அடிக்க முடியாது என்பதை உணர்ந்து இந்த கிருமிகளோடு எவ்வாறு வாழ்வது என்ற பாடங்களை பயில முயன்று வருகின்றோம். ஆரம்பத்திலிருந்தே இறைவன் தந்த கொடையான இயற்கையை அடக்கி ஆளாமல் அதனுடன் நாம் எவ்வாறு இணைந்து வாழ முடியும் என்ற பாடத்தை பயின்றிருந்தால் தற்போது கிருமிகளோடு வாழும் பாடங்கள் நமக்கு தேவையில்லாமல் போயிருக்கும். இயற்கையை அதன் வழியில் வளர விடுவதே தலைசிறந்த ஞானம் என்பதை இயேசு தானாகவே வளரும் விதை உவமை வழியே சொல்லித்தர விளைகின்றார்.
அன்பு இதயங்களே, மார்க்கு நற்செய்தியில் மட்டும் நாம் காணும் இந்த அழகிய ஓமை கேட்பதற்கு மிக எளிதான ஓமை. வேளாண்மை என்பது மிகவும் எளிதான விடயம் என்ற கற்பனையை இயேசுவின் வார்த்தைகள் உருவாக்குகின்றன. விதைப்பவர் செய்ய வேண்டியதெல்லாம் மிக மிக எளிதான காரியங்கள். விதைக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அறுவடை காலம் வந்ததும் அறுவடை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் இடைப்பட்ட காலத்தில் இயற்கை தானாக செயல்படும் என்ற கருத்தில் இயேசு பேசியிருக்கின்றார்.
அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வருகின்றது, நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது
என்பவை இயேசுவின் வார்த்தைகள். அன்பு இதயங்களே, இவ்வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள் கேலி சிரிப்பு எழுவதற்கு வாய்ப்புண்டு. இயேசுவுக்கு விவசாயம் பற்றி சரிவர தெரியவில்லை என்ற மம்மதையில் எழும் கேலி சிரிப்பு அது. ஆனால் இந்த ஓமையின் ஆழத்தை புரிந்து கொண்டால் நம் கேலி மறைந்து கேள்விகள் மனதை உறுத்தும். இந்த ஓமையில் இயேசு சுட்டிக்காட்டுவது எளிதான இயற்கை வழிகள். இந்த இயற்கை வழியில் நாம் சென்றிருந்தால் நம் பேராசைகளுக்கும் அவசரங்களுக்கும் ஏற்றபடி இயற்கையை மாற்றாமல் அது செயல்படும் போக்கில் நாம் சென்றிருந்தால் இயற்கையை இவ்வளவு சீரழித்திருப்போமா? கோவிட் கிருமியின் குடும்பத்தை நம் மத்தியிலும் நமக்குள்ளும் வாழ அழைத்திருப்போமா என்ற கேள்விகள் எழுகின்றன.
அன்பு இதயங்களே, இந்த ஓமையில் இயேசு முக்கியமாக வலியுறுத்துவன பொறுமை, நிதானம், நம்பிக்கை போன்ற அற்புத குணங்கள். இந்த அற்புத குணங்கள் நாம் வாழும் உலகில் பெருமளவு காணாமல் போய்விட்டன. இன்றைய அவசர உலகின் கணக்குப்படி இன்று விதைக்க வேண்டும், நாளையே அறுவடை செய்ய வேண்டும். நமது அவசரத்துக்கு ஈடுகொடுக்கும் வண்ணம் தொழில்நுட்பங்கள், வேதியியல் உரங்கள், விதைகளில் மரபணு மாற்றங்கள், திடீர் விதைகள், திடீர் பயிர்கள் என்று எத்தனை எத்தனை விபரீத சோதனைகள். இந்த சோதனைகளின் தீய விளைவுகளால் ஆயிரக்கணக்கில் விவசாயிகளின் தற்கொலைகளும் நிகழ்ந்து வருகின்றன.
அன்பு இதயங்களே, சுயநலம், பேராசை, குறுக்கு வழி, உடனடி தீர்வுகள், அவசரம் என்ற களைகளை ஆரம்பத்திலிருந்தே நமது தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நாம் வேரோடு களைந்திருந்தால் சுற்றுச்சூழலை பற்றி இவ்வளவு தூரம் கவலைப்பட்டிருக்க தேவையில்லை. பூமிக்கோள உச்சி மாநாடுகளை நடத்தியிருக்க தேவையில்லை. அன்பு இதயங்களே, அடிப்படையில் மனித சமுதாயத்தில் ஆழமாய் வேரூன்றி இருக்கும் சுயநலத்தையும் அதன் கிளைகளாய் வளர்ந்திருக்கும் பேராசை, குறுக்கு வழிகள் என்ற களைகளையும் நீக்காவிட்டால் மீண்டும் மீண்டும் பூமிக்கோள உச்சி மாநாடுகள் மட்டும் நடைபெறுமே தவிர நாம் முழு மனித வளர்ச்சியில் உச்சிகளை அடைவது கடினமாகிவிடும்.
அன்பு இதயங்களே, மண்ணில் புதையுண்டு தங்கள் உருவை இழந்து செடிகளாக மரங்களாக மாறி ஏனைய உயிர்களை வாழ வைக்கும் விதைகளைப் போல இந்த உலகத்தில் வாழும் இளம்பெண் ஜெயின் போன்றவர்கள் தரும் நம்பிக்கையும் உறுதியும் நமது உள்ளங்களில் இன்று விதைக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். மனிதர்களாகிய நாம் சுயநல வெறியை அழித்து இறைவன் வழங்கிய அற்புத கொடையான இயற்கையை பேணி காக்கவும் இயற்கையோடு ஏய்ந்து வாழவும் தேவையான பாடங்களை பயில இறைவன் நம் அனைவருக்கும் உள்ளொளியை வழங்குவாராக. இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
சிறார் மனித குடும்பத்தின் வருங்காலம், எனவே அவர்களின் வளர்ச்சி, உடல்நலம், அமைதியான வாழ்வு ஆகியவற்றை ஊக்கப்படுத்த பணியாற்ற வேண்டும் என நாம் அனைவரும் எதிர்பார்க்கப்படுகின்றோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இச்சனிக்கிழமையன்று கூறியுள்ளார். ஜூன் 12 சனிக்கிழமையன்று சிறப்பிக்கப்பட்ட சிறார் தொழில்முறை ஒழிப்பு உலக நாளை முன்னிட்டு திருத்தந்தை தன் ட்விட்டர் வலைப்பக்கத்தில் இவ்வாறு தன் எண்ணத்தை பதிவு செய்துள்ளார். இப்போதே செயல்படு சிறார் தொழில்முறை ஒழிப்பு என்ற தலைப்பில் சிறார் தொழில்முறை ஒழிப்பு உலக நாள் இச்சனிக்கிழமையன்று சிறப்பிக்கப்பட்டது. 2000 சிறார் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 9,40,00,000 குறைந்துள்ளது என்று ஐநா நிறுவனங்கள் கூறியுள்ளன.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஐரோப்பா மீது கொண்டிருக்கும் அன்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயல்பாடுகள் குறித்த அவரது ஆழமான புரிந்துணர்வு ஆகியவை தன்னை கவர்ந்தது என்று ஐரோப்பிய ஆயர் ஒருவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் தலைவரான கர்தினால் ஜான் கிளாட் ஹோலரிக் அவர்கள் ஜூன் 11 வெள்ளியன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் தனியே சந்தித்து கலந்துரையாடிய பின் வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார். கோவிட் 19 பெருந்தொற்று தடுப்பூசிகள் அனைவருக்கும் நியாயமான மற்றும் சமமான முறையில் கிடைப்பதற்கு வழியமைக்கப்பட வேண்டும் என்றும் பணக்கார நாடுகளின் அரசியல்வாதிகளும் தலைவர்களும் தடுப்பூசிகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள முன்வர வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தி கூறியதாக கர்தினால் ஹோலரிக் அவர்கள் தெரிவித்தார்.
மியான்மர் நாட்டில் பசியால் மடியும் ஆபத்தில் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மனிதாபிமான முறையில் உதவிகள் சென்றடைய வழியமைத்து தரப்பட வேண்டும் என விண்ணப்பம் ஒன்றை விடுத்துள்ளனர் அந்நாட்டு ஆயர்கள். சிறுபான்மையின மக்கள் வாழும் பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கானோர், குறிப்பாக முதியோரும் குழந்தைகளும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி காடுகளில் தஞ்சம் புகுந்து பசிச்சாவுகளை எதிர்நோக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உரைக்கும் ஆயர்கள், உணவுக்கும் பாதுகாப்புக்கும் உரிமையுடைய இந்நாட்டின் குடிமக்களாகிய அவர்களுக்கு உதவிகள் சென்றடைய வழிவகைகள் செய்து தரப்பட வேண்டும் என விண்ணப்பித்துள்ளனர் மியான்மர் ஆயர்கள். எவரும் போரின் வழியாக மியான்மர் நாட்டில் வெற்றியை கண்டதில்லை என கூறும் ஆயர்கள், மோதல்களின் போது வழிபாட்டு தலங்களும் மருத்துவமனைகளும் கல்வி நிலையங்களும் புலம்பெயர்ந்தோருக்கான புகலிடங்களாக நோக்கப்படுவதால் அவைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளோரை கேட்டுள்ளனர்.
இம்மாதம் 27 மத்திய கிழக்கு பகுதியின் அமைதிக்காக அப்பகுதியின் அனைத்து கத்தோலிக்க முதுபெரும் தந்தையர் சிறப்பு திருவழிபாடுகளை நடத்த உள்ள வேளை, கல்தேய வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை அதே நாளில் சிறப்பு திருப்பலிகளை நிறைவேற்ற தீர்மானித்துள்ளது. ஜூன் 27 நடைபெறும் திருவழிபாடுகளில் அனைத்து கிறிஸ்துவ தலைவர்களும் போர் மற்றும் வன்முறையால் சீரடிக்கப்பட்டுள்ள மத்திய கிழக்கு பகுதியை நாசரேத்து திருக்குடும்பத்தின் பராமரிப்பில் அர்ப்பணிப்பார்கள் என்று ஆசிய செய்தி கூறியுள்ளது. இந்நிகழ்வு குறித்து கர்தினால் லூயிஸ் ரஃபேல் சாக்கோ அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜூன் 27 ஒவ்வொரு ஆயரும் தனது மறைமாவட்டத்தில் திருப்பலி நிறைவேற்றி இறைவேண்டல் செய்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஈராக்கில் வருகிற அக்டோபர் மாதத்தில் தேர்தல்கள் நடைபெறுவது பற்றி குறிப்பிட்டுள்ள கர்தினால் சாக்கோ அவர்கள், அந்நாட்டின் அருள்பணியாளர்களும் துறவியரும் எந்த அரசியல் கட்சிக்கும் சார்பாக பேசக்கூடாது என்று விண்ணப்பித்துள்ளார்.
மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவுவதை உறுதிப்படுத்த வேண்டுமெனில் அந்நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் உகந்த முறையில் அரசியல் அமைப்பு சீரமைக்கப்பட வேண்டும் என்று தலத்துரு அவை கூறியுள்ளது. நைஜீரியாவின் அரசியல் அமைப்பு சீரமைப்பு குழுவுக்கு அனுப்பியுள்ள மனுவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அந்நாட்டு கத்தோலிக்க ஆயர்கள், அந்நாட்டில் அனைவரும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ்வதற்கு அரசியல் அமைப்பில் இஸ்லாம் மதத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசியல் அமைப்பில் இஸ்லாம் மதம் பல தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ள வேளை கிறிஸ்தவமோ அல்லது வேறு எந்த மதமோ ஒரு தடவை கூட குறிப்பிடப்படவில்லை என்று தங்கள் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள ஆயர்கள், 1999 தயாரிக்கப்பட்ட அரசியல் அமைப்பில் ராணுவத்தின் தலையீடு இருந்ததையும் குறிப்பிட்டுள்ளனர்.
கோவிட் 19 பெருந்தொற்றினால் வெளிக்கொணரப்பட்டுள்ள சமூக அநீதிகளை முற்றிலுமாக ஒழிப்பது ஒன்றே வருங்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரே வழி என்று அனைத்துலக காரித்தாஸ் அமைப்பு G7 நாடுகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இங்கிலாந்து நாட்டில் ஜூன் 13 ஞாயிறு வரை இடம்பெறும் 3 கூட்டத்தில் கலந்து கொள்ளும் G7 நாடுகளின் தலைவர்களுக்கு இந்த விண்ணப்பத்தை விடுத்துள்ள காரித்தாஸ் அமைப்பு, ஏழை நாடுகளின் கடன்கள் நீக்கப்பட்டு அப்பணம் கோவிட் பெருந்தொற்று பாதிப்புகளுக்கு செலவழிக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என கேட்டுள்ளது. 2021 மட்டும் ஆப்பிரிக்க நாடுகள் 2,340 கோடி டாலர்களை தனியார்களிடம் வாங்கிய கடனுக்காக திருப்பி வழங்க வேண்டியுள்ளது என்பதையும், இந்த தொகை ஆப்பிரிக்கா முழுவதற்கும் தடுப்பூசிகள் வழங்குவதற்கு தேவைப்படும் நிதியை விட 3 அதிகம் என்பதையும் கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.